வணக்கம். இயற்பியல் குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசல் செய்ய போறோம்.
ஆமா, இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து மின்பாயம், அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்.
கரெக்ட். மின்பாயம்னா என்ன, அதோட வரையறை, அப்புறம் முக்கியமா ஒரு பரப்போட திசையமைவு, அதாங்க ஓரியன்டேஷன், ஏன் முக்கியம்னு பார்க்கலாம் இல்லையா?
நிச்சயமா, இது எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம்.
சரி, ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அனலோஜி, ஒரு ஒப்புமை எடுத்துக்கலாமா?
ஓ, தாராளமா.
இப்போ தண்ணி ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஓட மாதிரி. அதுல நாம ஒரு வளையத்தை வச்சா
வச்சா என்ன ஆகும்,
அது வழியே எவ்வளவு தண்ணி போகுது, இதை யோசிக்கலாம்.
ஆமா, நல்ல ஆரம்பம். அந்த வளையம் வழியா ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தண்ணி போகுதுங்கிறது அது எதையெல்லாம் பொறுத்தது?
அதோட சைஸ், அதாவது பரப்பளவு, அப்புறம் தண்ணியோட வேகம்.
ஆமா, அது ரெண்டும் முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் நீங்க அந்த வளையத்தை எப்படி பிடிக்கிறீங்கிறது.
ஓ, புரியுது. அதாவது நேரா அந்த ஓட்டத்துக்கு செங்குத்தா பிடிச்சா
அப்பதான் அதிகபட்ச தண்ணி அது வழியா போகும்.
சரி, அதையே கொஞ்சம் சாச்சி பிடிச்சா.
கரெக்ட். அப்போ அந்த வளையத்தோட நிழல் மாதிரி ஓட்டத்துக்கு செங்குத்தா இருக்கிற பகுதி அளவு தான் கணக்குல வரும்.
அதாவது ப்ரொஜெக்டட் ஏரியா சொல்றீங்க?
அதேதான். அது வந்து உண்மையான பரப்பளவு பெருக்கல் காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது சாய்வு கோணம்.
அப்போ தண்ணி ஓடுற திசைக்கு இணையா எக்தும் படுக்க வச்சிட்டா தீட்டா 90 டிகிரில.
அப்போ அது வழியா தண்ணியே போகாது, பாயம் வந்து சுழி, ஜீரோ.
சூப்பர். இதே லாஜிக்க மின்புலத்துக்கு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு அப்ளை பண்ணலாமா?
பண்ணலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம்
என்னது,
இங்க வந்து நிஜமா தண்ணி மாதிரி எதுவும் பாயல.
ஆமாமா, அது தெரிஞ்சதுதான். இது ஒரு கணித மாடல் மாதிரி தானே?
கரெக்ட். மின்புல கோடுகள் ஒரு பரப்பு வழியா எவ்வளவு அடர்த்தியா போகுதுன்னு அளக்கிற ஒரு வழிதான் இந்த மின்பாயம்.
ஓகே, அப்போ ஒரு சின்ன பரப்பு டெல்டா எஸ் எடுத்துக்கலாம், அத மின்புலத்துக்கு செங்குத்த வச்சா
அப்போ அத கடந்து போற கோடுகளோட எண்ணிக்கை இ டெல்டா எஸ்க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அதாவது அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்.
அதே பரப்ப இப்ப கொஞ்சம் சாச்சா ஒரு தீட்டா கோணத்துல.
அதேதான், தண்ணி கேஸ்ல பார்த்த மாதிரி இங்கேயும் பாயும் குறையும்.
இ டெல்டா எஸ் காஸ் தீட்டவா?
பின்ன, அதேதான். இதுல இருந்து என்ன தெரியுது,
பரப்போட அளவு மட்டும் முக்கியம் இல்ல, அது எப்படி இருக்கு, அதோட ஓரியன்டேஷன், திசையமைவும் முக்கியம்னு தெரியுது.
மிகச்சரியா சொன்னீங்க. இதை சரியா ஹேண்டில் பண்ணதான் நாம பரப்பளவை ஒரு ஸ்கேலரா மட்டும் பார்க்காம ஒரு வெக்டரா பார்க்கணும்.
ஒரு நிமிஷம், பரப்பு ஒரு வெக்டர்னா அதுக்கு திசை வேணுமே, அது எப்படி?
பொதுவா பரப்பளவுக்கு செங்குத்தான திசை தான் அதோட வெக்டர் திசை, அத நார்மல் டைரக்ஷன்னு சொல்றோம்.
ஆனா ஒரு தட்டையான பேப்பருக்கு ரெண்டு பக்கம் இருக்குமே, மேல ஒரு செங்குத்து திசை, கீழே ஒண்ணு.
நல்ல கேள்வி. இது திறந்த பரப்புகளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம், சூழலுக்கு ஏத்த மாதிரி ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கலாம்.
சரி, மூரிய பரப்புகளுக்கு ஒரு பந்து மாதிரி,
அதுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, அதாவது ஒரு பொதுவான மரபு. பரப்பு வெக்டரோட திசை எப்பவுமே அந்த மூடிய பரப்பிலிருந்து வெளியே போற செங்குத்து திசையாதான் இருக்கும், அவுட்வர்ட் நார்மல்.
ஓ, வெளியே பார்த்த மாதிரி. அதை எப்படி குறிப்பாங்க?
அத என் ஹேட், என் ஹேட்னு ஒரு யூனிட் வெக்டரால குறிப்போம். அதோட நீளம் 1, அது திசையை மட்டும்தான் காட்டும். அப்போ பரப்பு வெக்டர் டெல்டா எஸ் வந்து டெல்டா எஸ் என் ஹேட்.
இந்த வெக்டர் அப்ரோச் எதுக்கு உதவுது?
இது வந்து மின் புலத்துக்கும் அதை உருவாக்குற மின்னூட்டங்களுக்கும் சார்ஜஸ்க்கும் உள்ள தொடர்பை ரொம்ப அழகா, குறிப்பா சில சமச்சீரான வடிவங்களுக்கு, சிமெட்ரிக் ஷேப்ஸ்க்கு எளிமையா விவரிக்க உதவுது.
சரி, ரொம்ப முக்கியமா மின் பாயத்தோட கணித வரையறை என்ன, ஃபார்முலா?
ஒரு சின்ன பரப்பு டெல்டா எஸ் வழியா போற மின் பாயம், அதை நம்ம டெல்டா ஃபைன்னு சொல்லுவோம். அது வந்து மின்புல வெக்டர் ஈக்கும் பரப்பு வெக்டர் டெல்டா எஸ்க்கும் உள்ள டாட் ப்ராடக்ட்,
புள்ளி பெருக்கள். அதாவது
டெல் ஃபை ஈக்குவல் டு இ டாட் டெல்டா எஸ். இத விரிச்சு எழுதுனா இ டெல்டா எஸ் காஸ் தீட்டா.
இங்க தீட்டாங்கிறது,
தீட்டாங்கிறது மின்புலம் ஈக்கும் பரப்பு வெக்டார் டெல்டா எஸ்க்கும், அதாவது அந்த வெளிநோக்கிய செங்குத்து திசை என் கேப்க்கும் நடுவுல இருக்கிற கோணம்.
அப்ப இந்த ஃபார்முலா அந்த கோணத்தை வச்சு எவ்வளவு கோடுகள் அந்த பரப்பை கடக்குதுங்கிறத கரெக்டா சொல்லுது இல்லையா?
ஆமா, செங்குத்தா இருந்தா தீட்டா ஈக்குவல் டு 0, காஸ் 0 ஈக்குவல் டு 1, பாயம் அதிகபட்சம் இ டெல்டா எஸ். இணையா இருந்தா தீட்டா 90 டிகிரி, காஸ் 90 டிகிரி ஈக்குவல் டு 0, பாயம் சுழி.
இதோட யூனிட் அலகு என்ன?
அது வந்து நியூட்டன் கூலும் பவர் -1 மீட்டர் ஸ்கொயர், NC-1 m².
ஓகே, இப்போ ஒரு பெரிய பரப்பு இருக்கு, அது வளைஞ்சும் இருக்கலாம், அது வழியா போற மொத்த பாயம் எப்படி கண்டுபிடிக்கிறது?
சின்ன சின்னதா பிரிச்சு கூட்டணுமா?
அதேதான். அந்த பெரிய பரப்ப நிறைய குட்டி குட்டி தட்டையான டெல்டா எஸ் பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் டெல் ஃபை ஈக்குவல் டு இ டாட் டெல்டா எஸ் கணக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டணும்.
அத ஃபை அப்ராக்சிமேட்லி சிக்மா இ டாட் டெல்டா எஸ் எழுதலாமா? இந்த டெல்டா எஸ் பகுதிகள் ரொம்ப ரொம்ப சின்னதாக ஆகும்போது டெல்டா எஸ் கோஸ் டு ஜீரோ. இந்த கூட்டல் வந்து ஒரு தொகையீடா இன்டெக்ரலா மாறும். ஆனா அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை.
சரி, அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் தொகுத்து சொல்லலாமா?
கண்டிப்பா. மின்பாயம்ங்கிறது ஒரு பரப்பு வழியா மின்புலம் எப்படி பாயுதுங்கிறத அளக்க ஒரு வழி.
முக்கியமா பரப்போட அளவு மட்டும் இல்ல, அது மின்புலத்தோட எந்த கோணத்துல இருக்குங்கிறதும், அதாவது திசையமைவும் ரொம்ப முக்கியம்.
ஆமா, அதனாலதான் பரப்ப ஒரு வெக்டரா எடுத்துக்கிறோம். அதோட திசை வந்து பரப்பிற்கு செங்குத்தான திசை.
மூடிய பரப்புகளுக்கு இந்த செங்குத்து திசை எப்பவும் வெளிப்பக்கமா இருக்கும். இது ஒரு மரபு.
அப்புறம் கணித ரீதியா டெல்டா ஃபை இஸ் ஈக்குவல் டு இ டாட் டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல் டு இ டெல்டா எஸ் காஸ் தீட்டா. அலகு என் சி மைனஸ் ஒன் எம் ஸ்கொயர்.
இதெல்லாம் தான் முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அந்த தண்ணி ஓடுற ஒப்புமை, பரப்போட திசையமைவு, மூடிய பரப்புக்கான மரபு, அப்புறம் இந்த ஃபார்முலா.
ரொம்ப சரியா சொன்னீங்க. இறுதியா உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி யோசிக்கிறதுக்கு.
சொல்லுங்க.
ஒரு மூடிய பரப்பு வழியா போற மொத்த மின் பாயம் இருக்கு இல்லையா, அது அந்த பரப்போட வடிவத்தை சார்ந்து இல்லாம அந்த பரப்புக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத பத்தி ஏதாவது ஒரு அடிப்படை உண்மையை சொல்லுமா?
இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. உள்ள என்ன இருக்குங்கிறத பத்தி சொல்லுமா? யோசிக்கணும்.
ஆமா, யோசிச்சு பாருங்க.
சரி, அடுத்த அலசலில் சந்திப்போம்.
நன்றி.